திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்வின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது சித்தாந்த சொற்பொழிவு. தலைப்பு: திருக்குறளில் முப்பொருள் உண்மை. வழங்குபவர் குளித்தலை திரு மாணிக்க வாசகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
அதற்கு மேல இன்னும் ஒரு நுட்பம் சொல்றார் திருவள்ளுவர் மூலமாக. நம்முடைய சுவாமி எப்படி இருக்கிறார் என்றால், எல்லா உலகங்களையும் கடந்து இருக்கிறார். 14 உலகங்களையும் கடந்து அதற்கு மேல பேரொழியாக வச்சிருக்கிறார். தேவர்களுடைய பதங்கள் நாம் எட்டுகின்ற அளவிற்கு அங்க இந்த புவனத்தில் வச்சிருக்கிறார். பிரம்மானா அவர் உலகத்தில் இருப்பார், விஷ்ணுன்னா அவர் ஊருடைய உலகத்தில் இருக்கிறார், வைகுந்த லோகத்தில் இருக்கிறார், இந்திரன்னா அவன் ஒரு உலகத்தில் இருக்கிறான், இந்திர லோகத்தில் இருக்கிறான், சொற்களோகம். இந்த புவனங்கள் எல்லாம் நம் போன்ற மனிதர்களாக இருந்தவர்கள் தவம் செய்து அந்த பதவியை பெற்றிருக்கிறார். அந்த உலகங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் என்றால், கொஞ்ச காலம் இருக்க அப்புறம் இல்லாமல் போகும். அங்க இன்பமும் உண்டு, துன்பமும் உண்டு. இப்ப சொர்க்கலோகத்துல துன்பம் இல்லைன்னு சொல்ல முடியாது, அங்கேயும் துன்பம் நிறைய இருக்கு. சொர்க்கலோகத்துல படுற பாடு கந்த புராணத்தை படிச்சாதான் தெரியும். அதனால சொர்க்கத்துக்கு போனா சுகமா இருக்கலாமான்னு அங்க அப்படி சொல்ல முடியாது, அங்கேயும் துக்கம் உண்டு, சொர்க்கலோகத்திலும் துன்பம் உண்டு. துன்பம் இல்லாத இடம் எது என்றால் சிவலோகம் உண்டு. இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்பது நம்முடைய சிவலோகம். அது வந்து இந்த உலகத்திலே நன்றாக வாழ்கின்றவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இந்த உலகத்திலே வாழ வேண்டிய முறைப்படி, இந்த உலகத்திலே வாழ்வதற்கு பல முறைகள் இருக்கிறது. அந்த முறைப்படி சான்றோர்களை அணுகி பாவ புண்ணியங்களை தெரிந்து கொண்டு முறைப்படி வாழ்வது, இந்த உலகமெல்லாம் புகழும்படி வாழ்வது. அப்படிதான் வாழ்ந்தாராம் திருநீலகண்ட நாயனார். நம்முடைய பெரியவங்கள்லாம் அப்படிதான், வையகம் போற்றும் செய்கை மனையறம் புரிந்து வாழ்வார் என்பது சேக்கிழாருடைய பெரிய புராணம். இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்கின்றவர்கள். வாழ்க்கை என்றால் சிவனை வணங்கி வாழ்வதுதான் வாழ்க்கை. திருவாசகத்தில் மாணிக்க வாசகர், வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே, நீ வாழ்கிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய், ஆனால் நீ வாழ்வது வாழ்க்கை அல்ல என்றார். நீ வாழ்வது வாழ்க்கை கிடையாது. பொன் பொருள் பட்டம் பதவி இவற்றையெல்லாம் தேடிக்கொண்டு இரவும் பகலுமாக இந்த அழிகின்ற பொருளுக்கே பற்று வைத்து அலைகின்றாயே, இது வாழ்க்கை அல்ல. நீ எது வாழ்க்கை? எது வாழ்க்கை என்றால், துன்பமில்லாமல் நம்மை காப்பாற்றக்கூடிய சிவபெருமானுடைய திருவடியை வணங்கி வாழ்வதுதான் வாழ்க்கையினார். வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே, வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய், ஆடாமற் காப்பானை ஏத்தாதே, சூழ்கின்றாய் கேடு உனக்கு சொல்கின்றேன், பல்காலும் வீழ்கின்றாய் நீ அவல கடலாய வெள்ளத்தே என்பது திருவாசகம். அதனால வாழ்க்கைன்னா இப்படித்தான் வாழணும்னு பெரியவங்க வகுத்து வச்சிருக்கிறாங்க. சரியை நெறியோ கிரியை நெறியோ யோகமோ, அப்படி நமக்கு இயன்ற நெறியிலே இருந்து வாழ்வது, சிவனுக்கு தொண்டு செய்வது வாழ்வதுதான் வாழ்க்கை. நீனாலும் நன்னஞ்சே நினைகண்டாய், யாரறிவார் சானாலும் வாழ்நாளும், சாய்க்காட்டம் பெருமார்க்கே பூனாலும் தலை சுமப்ப புகழ்நாமம், செவிகேட்ப நானாலும் நவீன்றேத்த பெறலாமே நல்வினையே என்பது ஞானசம்பந்தனுடைய தேவாரம். இந்த உலகத்துல நமக்கு வந்து இந்த மனித பிறப்பு என்பது ஆச்சரியமாக கிடைத்திருக்கிறது, ரொம்ப அதிசயமாக கிடைத்திருக்கிறது. இதை சிவபெருமான நமக்கு வந்து பரவாயில்ல எப்படியாவது கிடைத்தேரட்டுமேனு கொடுத்துருக்கிறார். இப்படி இந்த கொடுத்த பிறவியை நாம முறைப்படி வாழாமல் விட்டுட்டோம்னா அடுத்த இந்த பிறவி கிடைக்காது, மனித பிறவி என்பது வராது. வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின் என்பது நாவுக்கரசருடைய தேவாரம். அத திருமூலர் இன்னும் சொன்னார், பெறுதற்கு அரிய பிறவினார். பெறுதற்கு அரிய பிறவி என்றால் அவ்வளவு சாதாரணமா இந்த பிறவி கிடைச்சிடாது. பெறுதற்கு அரிய பிறவியை பெற்றும் பெறுதற்கு அரிய பிறானடி பேணார். பெறுதற்கு அரிய பிறான் என்றால் சுவாமிக்கு அடைமொழி அப்படி சொல்றார். பெறுதற்கு அரிய பிறான் அவனை அவ்வளவு சாதாரணமா பெற முடியாது. மற்ற தெய்வங்களை கும்பிடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும், ஆனா சிவனை கும்பிடுறதுன்னா அவ்வளவு சாதாரணமா அந்த வாய்ப்பு கிடைக்காது. சிவனை கும்பிடணும்னா 1 கோடி ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருக்கணும். 1 கோடி ஜென்மத்துல புண்ணியம் இருந்தால்தான் ஒருத்தனுக்கு சிவனை கும்பிடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சிவகீதையில வரும். கோடி ஜென்மார்ச்சிதை புண்ணிய சிவே பக்தி பிரச்சாயதே என்று சொல்லப்படுவார். ஒரு கோடி ஜென்மங்கள புண்ணியம் இருந்தால் ஒருத்தனுக்கு சிவபக்தி என்பது வரும், இல்லைன்னா சாதாரணமா வராது. அதனால்தான் பெறுதற்கு அரிய பிராணடி பிறனார், பெறுதற்கு அரிய பிராணிகள் எல்லாம் இந்த மனிதனாக பிறந்தும் சிவபெருமானை வணங்கவில்லையானால், இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவில்லையானால் அதெல்லாம் பிராணினார். அத திருநாவுக்கரசு சுவாமிகள் ஆக்கைக்கே இறை தேடினார். இறை எது தேடும், பிராணிதான். இப்ப மாடு இறை எடுத்துருச்சாருன்னு கேட்பாங்க. பூக்கை குண்டரன் பொன்னடி போற்றினார், நாக்கை குண்டரன் நாமம் நபில்கிறார், ஆக்கைக்கே இறை தேடி அளவந்து காக்கைக்கே இறை ஆகி கழிகின்றாரு என்பது நாவுக்கரசருடைய தேவாரம். அப்படி பெறுதற்கு அரிய பிறவியை பெற்றும் பெறுதற்கு அரிய பிராணடி பேணார், பெறுதற்கு அரிய பிராணிகள் எல்லாம் பெறுதற்கு அரிய பேரிழந்தார்களே என்பது திருமூலர் திருமந்திரம். அதனால இந்த நெறிய இந்த பிறவியும் கிடைக்கிறது ஆச்சரியமான ஒன்று. ஏதோ அடியங்கள் செய்த பெரும்புண்ணியத்தினால இந்த நெறியெல்லாம் குளித்தலை பகுதியில நிறைய கிடத்திருக்கு. எங்க அப்பா தினந்தோறும் இந்த நெறியை புகட்டி வருகின்றார். அதனால தமிழ்நாடு முழுவதும் இந்த நிகழ்ச்சிகளை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இத நிறைய பேர் அனுபவிக்கிறாங்க. இந்த சைவ நெறிய இப்பொழுது நன்றாக அடியார்கள் அனுபவிக்கிறாங்க. குளித்தலையில சிவனடியார் திருக்கூட்டம் நிறைய இதெல்லாம் ஏற்பாடு செய்யும். அப்படி வாழ்க்கை என்பது வாழ்வாங்கு வாழ்தல், எப்படி வாழ வேணும், கடவுளை வணங்கி வாழ்தல் வாழ்க்கை. அப்படி வணங்கி வாழாத வாழ்க்கையெல்லாம் மனித வாழ்க்கை என்று சொல்ல முடியாது. அறநெறியிலே வாழ்தல், அறநெறியிலே வாழ்தல், அது இந்த அதுக்கு கீழே இருக்கிற அந்த அறநெறிகள், அறம்பொருள் இன்பம் வீடு முதலான தர்ம அர்த்த காம மோட்ச நெறியிலே வாழ்வது. அறநெறியிலே வாழ்கின்ற வாழ்க்கை நம்மளது வந்து சைவ நெறியிலே வாழ்கின்ற வாழ்க்கை ரெண்டு. இது அதுக்கு மேல இது பொது அது சிறப்பு. இந்த பொது சிறப்பு ரெண்டையும் திருவள்ளுவர் தனியா காட்டுறார். பொதுவான அற வாழ்க்கையும் சைவ நெறியிலே வாழ்கின்ற சிறப்பு வாழ்க்கை ரெண்டுக்கும் ரெண்டு திருக்குறள் சொல்லியிருக்கார். பொதுவான அறநெறி வாழ்க்கைக்கு ஒன்று சொல்றாரு, அதுதான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். மாதாபிதாவை வணங்கி, குருவை வணங்கி, தெய்வத்தை வணங்கி, இல்லறத்தை நல்லறமாக நடத்துகின்ற அவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும், தேவர்களிலே ஒருவனாக வைக்கப்படும். இது ஒரு பொதுவான சிறப்பு. என்ன என்றால் இன்னொரு இடத்துல சொல்றார், யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் போ. யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் போ. இதுதான் நம்முடைய சைவ நெறியில உண்டான வாழ்க்கை. யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான், இதான் சைவத்தினுடைய அடிப்படையான. இத்தனை காரியம் எதற்காக என்றால் யான் எனது என்கின்ற செருக்கு அறுப்பதற்காக. பூஜை பண்றது, படிக்கிறது, ஆலயத்துக்கு செல்வது, அடியார்களோடு சேருவது, சிவப்பணிகளை செய்வது, இத்தனை காரியங்களும் எதற்காக என்றால் யான் எனது என்கின்ற செருக்கை அறுப்பதற்காக. அப்படி செருக்கு இருந்தால் பிறவி வந்து கொண்டே இருக்கும், வானோர்க்கு உயர்ந்த உலகம் புக முடியாது. அது வந்து யான் எனது என் உரை மாய்த்து என்பார் திருவாசகத்துல. யான் எனது என் உரை மாய்த்து, அந்த வார்த்தையே அங்க இல்லையா இல்லாம பண்ணிட்டாராம். யான் எனது அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கே இடம் இல்லாம பண்ணிட்டாராம் சிவபெருமான் திருவாசகத்துல. அப்படி சொல்லுவார், யான்றான் எனது என்னும் எண்ணம் கொண்டவர்கள் தோன்றாது சத்தியம் என்பார் அருணகிரிநாத சுவாமி. அப்படி அந்த இரண்டு செருக்கும் இல்லாமல், செருக்கு இரண்டு வகை, யான் என்பது அகப்பற்று, எனது என்பது புறப்பற்று. இந்த எதனாலே செருக்கு வரும் என்றால் நல்லா படிச்சா செருக்கு வரும், படிக்கிறதுனாலே செருக்கு வரும், செல்வம் நிறைய இருந்தாலும் செருக்கு வரும், தேக பலத்தினாலே செருக்கு வரும், பதவியினாலே செருக்கு வரும், எல்லாத்தையும் செருக்கு. இந்த ஞான நூல்களை படிக்கிற போது செருக்கு இல்லாம இருக்கும், மற்ற நூல்களை படிக்கிற போது படிச்சோங்கிற கர்வம் வரும். ஆனா சிவஞான நூல்களை பதிநூல்களை படிக்கிற போது அந்த செருக்கு இல்லாம போகும், குறையும். அதனால இந்த நல்ல நூல்களை எல்லாம் படிக்கணும். யான் எனது என்கின்ற செருக்கு இல்லாமல் போவதற்காக நாம் வழிபாடு செய்யணும். நல்ல பூஜை பண்ணாலே அப்பவே ஆஹா நல்ல பூஜை பண்ணிவிட்டோம் அப்படி ஒரு செருக்கு வரும். சாமியை நன்றாக இன்னைக்கு ரொம்ப நல்லா பூஜை பண்ணியிருக்கான், இப்படி யாரும் பூஜை பண்ணியிருக்க முடியாது என்று அங்கேயும் ஒரு செருக்கு வரும். அதை வந்து திருவிளையாடல் புராணத்தில் பூஷனை யான் செய்தேன் எனும் என் போத வாசனை அதுவுமான மறை முதல் அடிகள் போற்றி என்று பரஞ்சோதி முனிவர் அந்த பாடலில் தெரிவிக்கிறார். பூஜை பண்ணிட்டு பூஜைக்கு வேண்டிய பொருள்களும் அவன்தான், பூஜை செய்கின்றவனும் அவன்தான், பூஜைக்கு பலன் தருகின்றவனும் அவன்தான். அப்புறம் அந்த பூஜை நான் செஞ்சேன் அப்படின்னு ஒரு உணர்வு இருக்குமல்லவா, அந்த உணர்வும் அவன்தான். அப்படி ஒப்படைச்சிட்டோம்னா செருக்கு இல்லாமல். பூஷனை யான் செய்தேன் எனும் என் போத வாசனை அதுவுமான மறை முதல் அடிகள் போற்றி என்பது திருவிளையாடல். செருக்கு விட்டவரே பூசை செய்ய நேர் நின்றாய் போற்றி என்பதும் திருவிளையாடல். யார் செருக்கு இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் பூசை செய்கிற இடத்துக்கு சுவாமி வந்துடுறார். கூப்பிடணுங்கிற அவசியம் இல்லை, அங்கு இடத்துக்கு தானே வந்தார். செருக்கு விட்டவரே பூசை செய்ய நேர் நின்றாய் போற்றி என்பதும் இந்த பாடல். அதனால ஆணவம் என்பது இருக்கக்கூடாது. செல்வத்தினாலே செருக்கு, கல்வியினாலே செருக்கு, தேக பலத்தினாலே செருக்கு, பதவியினாலே செருக்கு, சாதியினாலே செருக்கு, இப்படி பல வகையான ஆணவமெல்லாம் பல வகையான காரணங்கள். சித்தியார்ல நிறைய இடத்துல சொல்றாரு ஆணவத்தினுடைய பல வகையான விரிவு. அப்படி அந்த செருக்கு இருப்பதனால பிறவி உண்டாகும். செருக்கு அற்றவர்கள் வானோர்க்கு உயர்ந்த உலகம் சொல்வார். வானோர்க்கு உயர்ந்த உலகம் என்பதுதான் நம்முடைய சிவலோகம். வானவர் உலகம், வானோர்க்கு உயர்ந்த உலகம், அந்த உலகத்தை பிரித்து காட்டுகிறார். வானோர்க்கு உயர்ந்த உலகம் அதை வந்து நம்முடைய அப்பர் பெருமான் காரொழிய திருமேனி செங்கன்மாலும் கடிக்கமல திருந்தயனும் காணா வண்ணம் சீரொழிய தளர்ப்பிளம்பாய் நின்ற தொல்லை திகழொழியை சிந்தைதனை மயக்கம் தீர்க்கும் ஏரொழியை இருநிலனும் விசும்பும் விண்ணும் ஏழுலகும் கடந்து அண்டத்து அப்பால் நின்ற பேரொழியை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் ஏழுலகும் கடந்து அண்டத்து அப்பால் நின்ற பேரொழியை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் என்று அவர் பாடுவார். ஏழு உலகத்தையும் கடந்து நிற்கின்ற பேரொழி நம்முடைய சிவபெருமான் இருக்கின்ற சிவலோகம். அதே திருவாசகத்துல மாணிக்க வாசக சுவாமிகள் ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே என்று பாடுகிறார். ஈரிலா பதங்கள், ஈரிலா பதங்கள் என்றால் பிரம்ம பதம், விஷ்ணு பதம், இந்திர பதம் முதலான பதங்கள் எல்லாம் அந்த ஈரிலா பதங்கள் என்ற வார்த்தையினாலே சொல்றார். ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பம், அந்த பதங்கள் எல்லாம் கடந்து இருப்பது சிவபதம் என்று சொல்லப்படுகிற சிவலோகம். அந்த நுட்பமான கருத்தை திருவள்ளுவர் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் அப்படின்னு நமக்கு காட்டியிருக்கிறார். ரெண்டு இந்த பொதுவான வாழ்க்கையும் இந்த சிறப்பு வாழ்க்கைக்கும் ரெண்டு திருக்குறள் சொல்லியிருக்கார். ஒன்று பொதுவான வாழ்க்கைக்கு என்ன, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும், இது பொதுவான வாழ்க்கை மானுட வாழ்க்கை. சிறப்பான வாழ்க்கை யான் எனது என்ன செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் என்கின்றது அந்த சிறப்பு வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு திருவள்ளுவர் நிறைய காட்டியிருக்கிறார். கூற்றம் குமைத்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு அப்படின்னு ஒரு திருக்குறள். அதுல தவத்தை பத்தி சொல்றார். தவம் செய்து வாழ்கின்ற வாழ்க்கை கைகூடும். தவத்தினுடைய பெருமைய ரொம்ப அற்புதமா திருவள்ளுவர் நிறைய தவத்துக்குன்னு ஒரு அதிகாரமே போட்டு சொல்றார். திருக்குறள் வந்து மூன்று பால், அறத்துப்பால், ஒரு பால், இன்பத்துப்பால். அறம் பொருள் இன்பம் தெரியுது, வீடு வேறு மறைமுகமாக இருக்கு. வீடு பேற்ற பத்தி நன்றாகவே சொல்லியிருக்கார். வானோர்க்கு உயர்ந்த உலகம்னா வீடு வேறு தான். வானோர்க்கு உயர்ந்த உலகம் என்றாலே வீடு வேறு அதுல வந்துருக்கு. கற்றுண்டு மெய்ப்பொருள் கண்டார் மற்றண்டு வாரா வெறி, அது வீடு வேறு தான். கற்று இண்டு என்பதற்கு பரிமேலழகர் அனுபவம் உள்ள ஞானாசிரியர்பால் கேட்டு அப்படின்னு ஒரு எழுதுறார். கற்றுன்னா கேட்டுன்னு எழுதுறாரு. அனுபவம் உள்ள அவரிடத்துல கற்றாரு, அவரிடத்துல கற்றாரு. அனுபவம் உள்ள ஞானாசிரியர் ஆசிரியர் இடத்துல கேட்டு, அப்ப அப்படி கேட்டவங்க இந்த உலகத்துல வந்து பிறக்க மாட்டாங்க அப்படிங்கறத சொல்றாரு. அது வீடு பேரு மீண்டு வாரா நெறியொருள் புரிபவன் என்பது திருவாசகம். மீண்டு வாரா நெறியொருள் புரிபவன் அப்படி. அதுல இந்த தவத்தை பற்றி சொல்லுகிற போது, தவம் என்கின்ற அதிகாரம் வீடு பேற்றை குறிக்கக்கூடிய அதிகாரம். அதுல சொல்றாரு, தவத்தினாலே என்ன பலன் என்றால் யமனையும் வெல்லலாம், யமனையும் கொல்லலாம், அப்படிங்கிறார். யமனையும் வெல்லலாம் கொல்லலாம். தவத்தினாலே ஆகாதது உண்டா? தவத்தினாலே எல்லாம் முடியும். கந்த புராணத்தினுடைய முடிந்த முடிவு என்ன என்றால் தவத்தினாலே ஆகாதது ஒண்ணும் இல்லைன்னா, எல்லாம் தவத்தினாலே முடியும் அப்படிங்கிறார். பானுகோபன் அப்படிங்கிறவன் தொட்டில தூங்குறான், தொட்டில அப்படி தூங்கிட்டு இருக்கிறான். அங்க தேவ மாதர்கள் வந்து தாளாட்டுறாங்க. ரொம்ப திலோத்தமை மேனகை இவங்கெல்லாம் வந்து இந்த குழந்தைக்கு தாளாட்டுறாங்க. கண்ணங்கரேன்னு படுத்திருக்கிறான் அந்த பானுகோபன், சூரபன்மனுடைய மகன். தாளாட்டுகிற போது காலை நேரம், ரொம்ப நேரம் தூங்கியிருக்கான் அன்னைக்கு, சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் குழந்தை தானே, அந்த வெளிச்சம் பட்டு, அப்படி வெளிச்சம் பட்ட உடனே, சூரிய வெளிச்சம் பட்ட உடனே அப்படி விழிச்சு பார்த்தான். இந்த வெளிச்சம் எங்க இருந்து வருதுன்னு பார்த்தான், ஆகாயத்திலிருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டான். இந்த சூரியனுக்கு இவ்வளவு குறும்பா அப்படின்னு பார்த்தான். தொட்டிலிருந்து ஒரே பாய்ச்சலா பாஞ்சிட்டான். ஆகாய சூரியன் ஒரே பாய்ச்சல் அப்படியே சூரியனை ராகு கபு போல பற்றி கொண்டு நேரா கொண்டு வந்து கட்டிலு காலில் கட்டி போட்டான். சூரியனை கொண்டு வந்து கட்டிலு காலில் கட்டி போட்டுட்டு அப்புறம் பிரசாதம் படுத்துட்டான். சர்வசாதாரணமா இது முடியுமா? இதெல்லாம் நீங்க இப்படி ஒரு கதை நீங்களா ஒரு கற்பனையா எழுதி இப்படி எல்லாம் சொல்றீங்களே, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்க கேட்பீங்க, நாங்க நல்லா தெரியும் அப்படின்னு கச்சியப்பர் சொல்றாரு. உண்மைதான், இது நடக்குமா என்றால் நடக்கும். தவம் இருந்தால் ஏன் நடக்காது அப்படின்னாரு. இது ஆச்சரியம் இல்ல, தவத்தினாலே ஆகாதது என்ன இருக்கிறது அப்படின்னா. பார்த்திடுகின்ற மைந்தன் பன்மணி தொட்டில் நின்றும் சீர்த்தெடுந்து அண்டம் பாய்ந்து செங்கதிர் செல்வர் பற்றி பேர்த்து ஓர் இறையில் வந்தான். கார்த்திடு புயங்கங்கமும் படித்தன கரத்திற்கொண்டு பேர்த்தும் ஓர் இறையில் வந்தான் தவத்தினும் பெரிதொன்றும். தவத்தை பார்க்கிற போது இது ஒன்றும் பெருசு இல்லைன்னார். தவத்தை பார்க்கிற போது இது சாதாரணமான வேலை. சூரியனை பிடிச்சு கொண்டாந்து கட்டிலுக்கு ஆண்ட கட்டி போட்டு, அதுவும் குழந்தை தொட்டில தூங்குற குழந்தை இப்படி ஒரு வேலையை செய்யுதுன்னா இது சாதாரணம்னார். தவம் அவ்வளவு உயர்ந்ததுனார். அதனாலே தவம் என்பது மிக முக்கியமா. எவன் ஒருவன் தவம் செய்யறானோ அவன் தான் தன்னுடைய சொந்த வேலையை
செய்யறான்.
மற்றதெல்லாம் என்ன, மற்றது எல்லாம் அவன் தான். தவம் செய்வார் தங்கருமும் செய்வார். இப்ப நான் வந்து சிவபெருமானை பற்றி பேசுறேன், புண்ணியம் செய்யறேன் அப்படின்னா இதான் என்னுடைய சொந்த வேலை, என்னுடைய ஆன்மாவுக்கு பிரயோஜனமான வேலை. சிவபூஷை பண்றேன் அப்படின்னா தவத்தில சேரும். புராணம் படிக்கிறேன் அப்படின்னா தவத்தில சேரும். இப்ப நீங்க புராணம் கேட்கறீங்க அப்படின்னா தவத்திலே சேரும். சிவபுண்ணிய செயல்கள் தவத்திலே சேரும். அதுதான் இந்த ஆன்மாவுக்கு உறுதி, எனக்கான செயல். மற்ற அத்தனை செயல், உலகியல் செயல்கள் அத்தனையும் சிவ சம்பந்தம் இல்லாத அத்தனை செயல்களும் அவச்செயல்கள். அதனால பிறவி உண்டாகும் அவம். தவம் அதுக்கு நேர் மாறான சொல் அவம். அதனால யார் தவம் செய்யறானோ அவன் தான் கெட்டிக்காரன், அவன் சொந்த வேலையை செய்யறான். மற்றதெல்லாம் தவம் செய்வார் தங்கருமும் செய்வார். அதான் மாணிக்க வாசகர் பல இடங்கள்ல கவலைப்படுறாரு, தவம் செய்யலையே தவம் செய்யலையே. தவமே புரிந்திலன் தன்மலர் இட்டு முட்டாதிரஞ்சேன். தவமே புரிந்திலன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு, தன்மலர் இட்டு முட்டான். தவம்னா என்ன, சிவபூஷணம், அதான் முதல் தவம். அப்புறம் அது சார்ந்தது மற்றதெல்லாம். தவமே புரிந்திலன் தன் மலரீட்டு முட்டாதிரஞ்சேன் அவமே பிறந்த, அடுத்தது சொல்லிட்டார், அவமே பிறந்த அறிவினையேன் உனக்கு அன்பர் உள்ளாம் சிவமே பெருந்திரு எய்தித்திலேன் திருவடிக்காம் பவமே அருடு கண்டாய் அடியேற்கு எம் பரம்பரனே ஏ. தவஞ்செயலனா அந்த பிறப்பு என்ன பிறப்பு? அவமான அவமான பிறப்பு. அவமே பிறந்த அறிவினையேன் உனக்கு தவஞ்செயலனா என்ன செய்யணும்? அடியாருளோடு சேரணும். உனக்கு அன்பருள்ளாம் சிவமே பெருந்திரு எய்தித்திலேன் என் திருவடிக்காம் பவமே அருள் கண்டாய் அடியேற்கு எம் பரம்பரனே ஏக மோகனம். ஒரு அதிகாரமே போட்டிருக்காரு வள்ளுவர், தவம் அதிகாரம். அதுல முக்கியமான ஒரு கருத்தை சொல்றார், யமனையும் வெல்லலாம். அந்த வரலாறு நம்முடைய சைவ சமயத்துலதான் பிரதானமாக பேசப்படுகிறது, மற்ற சமயத்திலே கிடையாது. ஏன்னா அந்தந்த கடவுளே யமனை வெல்லலையே, அந்தந்த கடவுள் அந்தந்த கடவுளையே யமன் முடிச்சுட்டு போயிட்டதுனால அங்க அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. யமனை வெல்கின்ற அந்த பேச்சு நம்ம சைவ சமயத்துல தான், ஊற்றம் குமைத்தலும் கைகூடும் என்பது நம்முடைய சமயத்துக்கு தான் பொருந்தும். ஏனென்றால் காலகாலன் என்கின்ற பெயர் சிவனுக்கு மட்டும்தான் உண்டு. காலகாலன், காலகாலன், காலகாலன் மிருத்யுஞ்சயன், காலசங்காரன் என்கின்ற பெயர் சிவபெருமானுக்கு மட்டும்தான் உண்டு. மிருத்யுஞ்சயன் காலகாலன், காலசங்காரன், காலசங்கார மூர்த்தி, யமனை கொன்ற தெய்வம் அப்படின்னு திருமுறையில பல இடங்கள்ல பேசப்பட்டு சிறப்பான தலம் திருக்கடவுள் அப்படிங்கிற ஒரு சிறப்பு இந்த சமயத்துலதான் உண்டு. சைவ சமயத்துல சிவனுக்கு மட்டும், மற்ற சமய கடவுளையே அவன் குடிச்சுட்டான். அது மார்க்கண்டேயர் சொல்றான், உன்ன போல எத்தனையோ பிரம்மாவை குடிச்சிட்டு போயிருக்கிறேன், விஷ்ணுவை குடிச்சிட்டு போயிருக்கேன், நீ ஒரு பொடி பாலகன். அது மார்க்கண்டேயர் அந்த தவத்தினாலே யமனை பெற்றார். மார்க்கண்டேயர் அந்த வாழ்க்கை நெறிய அழகா பாடுறார் கச்சியப்ப சிவாச்சாரியர். கந்தபுராண அற்புதமான நூல், கந்தபுராணத்துல அந்த அருமையான பகுதிகள் நிறைய, ஒவ்வொரு பாடலும் தேன் தேனா இருக்கு கந்தபுராணம். மார்க்கண்டேயருடைய அந்த வாழ்க்கை முறையை சொல்றார் கச்சியப்பர். அரணை முன் இறைஞ்சி, அரணை முன் இறைஞ்சி, முதல்ல யார கும்பிடணும்? சிவனை, சிவபெருமானம். அரணை முன் இறைஞ்சி அண்ணான் அன்பரை தாழ்ந்து, அடுத்தது சிவனடியார்களை வணங்கி, அண்ணான் அன்பரை தாழ்ந்து தங்கள் குரவனை வணக்கம் செய்து குருநாதரை வணங்கி, கோதரு முனிவர் தம்மை பரவியே பயந்த மேலோர் பாதபங்கயங்கள் சூடி பரமமாம் ஒழுக்கம் நாளும் பேணினன் பிறப்பு நீப்போன். மரணத்தை வென்றால் பிறப்பை வென்று விட்டார், இனி பிறப்பும் இல்லை. அரணை முன் இறைஞ்சி சிவபெருமானை வணங்கி, அண்ணான் அன்பரை தாழ்ந்து சிவன் அடியார்களை வணங்கி, அண்ணான் அன்பரை தங்கள் குரவனை வணக்கம் செய்து கோதரு முனிவர் தம்மை பரவி பயந்த மேலோ, பயந்த மேலோர்னா தாய் தந்தையரை வணங்கி. எல்லாம் வாழ்க்கை முறைகள், நம்முடைய புராணங்கள் நூல்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறது? வாழ்க்கை முறையை கற்றுத்தருகிறது. பயந்த மேலோர் பாத பங்கயங்கள் சூடி, அப்படின்னு மார்க்கண்டேயருடைய பெருமை எவ்வளவு. பிரமமாம் ஒழுக்கம் நாளும் பேணினன் பிறப்பு நீப்போன், இதெல்லாம் எதுக்காகன்னா பிறப்பு இல்லாமல் செய்வதற்காக, அப்படி என்று கச்சியப்பர் அவருடைய வாழ்க்கை முறையை சொல்றார். அதனால அப்படி வாழ்ந்தபடியினாலே, அந்த உயர்ந்த தவ நெறியிலே வாழ்ந்தபடியினாலே, தவத்தை மிகுதியாக சம்பாதித்தபடியினாலே, அந்த மார்க்கண்டேய முனிவர் யமனை வென்று விட்டார், யமனை கொன்று விட்டார். அந்த அந்த இதை மறைமுகமா சொல்றார் திருக்குறள். கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு, நோற்றல் என்றால் தவம், அப்படிப்பட்ட தவத்திலே சிறந்தவர்களால தான் அது முடியும், அது சைவ சமயத்துலதான் முடியும், மற்ற கடவுளத்துல அந்த வேலை நடக்காது. அதனால அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு திருக்குறள் இது. தவத்தினுடைய பெருமையை சொல்லக்கூடிய திருக்குறள் வீடு பெற்ற பத்தி நன்றாக சொல்லியிருக்கிறது. அதனால இது கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் மற்றீண்டு வாரா நெறி அப்படிங்கிறதும் இந்த திருக்குறளும் தவம் என்கின்ற அதிகாரமும் வீடு பெற்றை சிறப்பாக சொல்லக்கூடிய பிறவி பெருங்கடல் நீந்துவர் அப்படிங்கிறது வீடு பெற்றை சொல்லக்கூடிய திருக்குறள்கள். இன்னும் பல இடங்களில் இது பற்றிய செய்திகள் எல்லாம் நிறைய வருகின்றன. ஆகையினாலே திருக்குறளிலே சைவ சித்தாந்தம் பதி இலக்கணம் இவைகளெல்லாம் சிறப்பாக சொல்லப்படுகின்றன. அந்த முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து முழுவதும் சிவபெருமானுக்கு பொருந்தக்கூடிய பதி இலக்கணமாக அமைந்திருக்கின்றன. எண்குணத்தான் பாலறிவன் இதெல்லாம் நேற்று பார்த்தோம். அகர முதல்வன அப்படிங்க ஒன்றாய் வேறாய் உடனாய் அப்படிங்கிற பகுதியை சிந்தித்தோம். இன்னும் பல இடங்கள் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் என்பதும் முக்கியமான வரி. இதெல்லாம் நம்முடைய திருக்குறளிலே திருவள்ளுவர் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகின்றார். அடுத்து பசு பாசம், அது பற்றி நாளைக்கு சிந்திக்கலாம். அதில் வினையை பற்றி வரும், பாசம் இருவினை இருவினையை பற்றி சொல்றார். உயிர்கள் எப்படிப்பட்டவை என்பது பற்றி சொல்றார். உயிர்களுடைய தன்மை பாசத்தினுடைய தன்மை இதெல்லாம் நாளைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதனால அன்பர்கள் இந்த சைவ நெறியிலே வாழ வேண்டும், தவத்தை செய்து தவ நெறியிலே வாழ வேண்டும். இந்த மாதிரி நல்ல நூல்களை கற்று கேட்டு அந்த சான்றோர்களோடு அடியார்களோடு கலந்து வாழ வேண்டும் என்ற கருத்துக்களை எல்லாம் எடுத்துரைத்து இந்த நிகழ்ச்சியை இதோடு நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம் பார்வதி பதயே ஹரஹர மகாதேவம்.